அப்போதளம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். அதான் இலக்கியம். அதான் அப்ப என்ன, இன்று போய் நாளை வா என்று விட்டார். அயோத்தியரை மேற்செல்லாது ராமபிரான்னு சொல்ல, அயோத்தியர் இறை மேற்செல்லாது இன்று போய் நாளை வாவனை என்றார் போல்வது. எதுக்கு எழுதினார்? பேராண்மை என்பதர்கன் என்ற திருக்குறளுக்கு எழுதுனது. திருக்குறளை யோகிதையா படிக்கிறதுனா பரிமேல உரையை படிக்கணும், யோகிதையா படிக்கலன்னா எதனாலும் படிச்சுட்டு போகலாம், எதனாலும் படிச்சுட்டு போகலாம். சரி, எனவே இவன் வந்து என்ன செய்தான், இந்த மாதிரி வந்துட்டு உடனே போர் தொடுத்தான், சோழன் போர் தொடுத்தான். என பாண்டியனத்துல கைவசம் படைகள் இல்லை, இதுதான் சரியான நேரம்னு தொடுத்தான். தொடுத்தா பார்த்தான் பாண்டியன், உண்மையா ஒரு சிற்றரசன் வந்து இப்ப போர் செய்தா கூட இவங்ககிட்ட படை கிடையாது. ஏன்னா முன்ன அளவெல்லாம் சொல்லி 1000 2000 வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஒரு நாள் போருக்கு தாங்குமா? தாங்காது, போயிச்சு. நேரா பாண்டியன் பெருமான்கிட்ட போனான், சுக்கநாதர்கிட்ட போனான். பெருமானி, பொன்னது அணைய வேணி புனித. முன்ன வந்து மின்னல் அணையார்னார், இப்ப பொன்னது அணைய வேணின்னர். அது என்ன, மின்னல் போனா இப்ப பொண்ணுனர், அதுக்கு ஒரு மேற்கோள், பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. சடை மின்வெல்லாம் இருந்தது, உடம்பெல்லாம் பொன் வண்ணம். எனவே அந்த பொன்னது அணைய வேணி புனித, இப்பூமி நேமி உன்னது வளத்தினாலே உரட்டும் உருட்டும் என் வளத்தை நோக்கான். பெருமானிய, நான் என்னுடைய பெருமையினாலோ என்னுடைய வீரத்தினாலேயோ நான் அந்த பாண்டி நாட்டை ஆளுகிறேன் இல்லை, உன்னுடைய திருவருள் துணை கொண்டுதான் நடத்துறேன். இங்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, கத்தியும் இல்லை கப்பலா ஒண்ணும். அதனால உன்னுடைய திருவருள் துணை கொண்டுதான் அந்த அரசியல் நடத்தி வருகிறேன், உனக்கு தெரியும். தன்னது வளத்தினால் என் தானே என் சிறுமை நோக்கி என்னது தேயம் கொள்வான் எண்ணி நான் போலும். ஆனா சோழன் இதான் சமயம் என்று கருதி இப்படி போடு கொடுத்துட்டான். பெருமானி, நீதான் என் நாட்டையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று சுக்கநாதத்தை வேண்டிய, ஏன்னா வழிபடு தெய்வம் அவர்களுக்கு இல்ல, துலாப்பியத்துல வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்று சொல்கிறார். தான் எந்த தெய்வத்தை வழிபடுகிறானோ அந்த தெய்வம் அவனை காக்கும். எது சொல்லுது? தொல்காப்பியம் சொல்லுது. அதனால வழிபடு தெய்வம் இவனை காக்கணும் அல்லவா? அதனால அந்த பெருமான் செய்தாராம், வானொலியாக சொன்னாராம். என்ன? வானில் பூ விரிவாகை நீயே புனையனாம் பொருதும் என்றாராம். கவலைப்படாதப்பா, இருக்கிற படையை வைத்து நீ புறப்படு, வெற்றி நமதி, நான் வர்றேன். அப்புறம் என்ன இருக்குது? ஆண்டவன் வரும்போது இந்த சோழன் என்ன, எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, இதோ போர். அந்த போர் வந்துட்டு இருக்கு, என்ன சோழ நாட்டில இருந்து படை அப்படி தெரிஞ்சது, எங்க வந்துட்டு? திண்டுக்கல் தாண்டி, அது மானாமதுரை, அதுக்கு முன்னே இல்ல, மானாமதுரை திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல் ரோடு வந்துட்டு. நம்ம புத்தி நம்ம விட்டு போகாது, நமக்கு என்ன இப்ப படையா இருக்குது, பஸ்ல தானே போறோம். அதனால கொடைக்கானல் ரோடு தாண்டிட்டு அதுக்குள்ள அங்க இருந்து சொல்லிட்டாங்க, ஐயா சோழனுடைய படை வந்து விட்டு நெருங்கி வருகிறது பாண்டி நாட்டை அப்படின்னு. கவலைப்படல, ஏன்னா பெருமான் காக்கறேன்னு சொன்னது. ஆனா இவன் அதுக்காக பெருமாங்க இருக்கிறது ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியாதுல்லவா, தன்னுடைய படையை திரட்டி கொண்டு தான் என்ன செய்தான், மதுரை எல்லாம் தாண்டி, தன்னுடைய எல்லை எல்லாம் தாண்டி அங்க நின்று போர் தொடுக்க நினைக்கிறான். இதோ இப்பொழுது சோழனுடைய படை, இதோ பாண்டியனுடைய படை, இரண்டும் நெருங்குகிறது நெருங்குகிறது அப்படி நெருங்கி வருது. அப்படி நெருங்கும் போது ஆண்டவன் பார்த்தான், சுக்கநாதன். அவன் எந்த வேடமும் அவனுக்கு பொருந்தும், எந்த வேடமும் பொருந்தும். அதனால ஒரு பெரிய போர் வீரனான வேடம், அந்த வேடத்தை போட்டுக்கிட்டாராம். கைதவன் சேனை முன்போய் அடலனி மேறு கோட்டி ஆலவாய் நெடுநான் பூட்டி மடலவில் துளோக துழாய்கோல் நாட்டி வாயெறி புறத்தில் ஊட்டி மிடலனி கூடற்கோமான் வேடுருவாயி நின்றான். நல்ல ஒரு வேடர் வடிவம், அந்த மாதிரி நம்ம தின்னனார் கண்ணப்பர் மாதிரி வேடம், அருமைய கையில ஒரு வில்லு இதெல்லாம் வச்சுக்கிட்டாராம். ஏ சாமி, இதெல்லாம் பிடிக்க தெரியுமா அவருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். வில்லுகள் எல்லாம் பிடிக்க தெரியுமான்னாரு. ஆடாடாடாடாடா, நீ ஒண்ணுட, நீய நானு வில்லு பிடிக்காதாள், கண்ணப்பர் வரலாறுல படிச்சிருக்கிற ஆளு, ஓஹோ வில் பிடிக்கிறது. கங்கை வேடன் குகனு பிடிச்சதெல்லாம் கம்பரமானத்தில் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நாம எல்லாவது ஒன்னாவது ஒன்றும் பிடிக்க முடியாது. ஆனா இவர் எப்படி பிடிக்க முன்னாரு, இவர் இப்பதான் வில்ல பிடிக்கிறார. ஒரு காலத்தில் திரிபுரத்தை எரித்தார, அப்ப எதை வில்லா வச்சார்னார், எதை வில்லா வச்சார், மேருமலை. எதை வந்து கயிறா வச்சார், வாசுகி வச்சார், பாம்பை அல்லவா. இது மாதிரி வந்து மேருமலையே வந்து வில்லாக வளைத்து ரொம்ப அருமையா செய்தாரே, திருமாலையே அம்பாக கொண்டு பொறுத்தாரே, அவருக்கு இதெல்லாம் பழைய காலத்துல முடியும். எப்போ ரொம்ப காலம் பழைய மன்றாடி போலும், அதனால பழைய வில்லாடி போலும் என்ற பொருந்தார். இது எங்க இருக்குங்க, அடான் இது பலதரம் சொல்லியிருக்கேன்ப்பா விளங்கலையானார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபர. நம்ம ஆளு கையில வில்லுகள்லாம் வச்சு அம்பெல்லாம் போட வேண்டியது இல்லை, அந்த வில்லு வளைஞ்சதோ தெரியுமா. அவர் கூட கம்பர் எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர்னர் இல்ல, எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர்னர். இங்க வளைந்தது கண்டனர் விளைந்தது கண்டிலர். இது வரைக்கும் சொன்னோமா, சொல்ல. எடுத்தது கண்டனர் இற்றது கண்டிலர், இங்கே வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபரு. ஏன் சார் முப்புறம்னா மூணு இல்ல, அது வந்து ஏதேனும் ஒண்ணு போய் ஒண்ணுன்னாரு. ஒரு கூடன் பெந்தவாருந்தீபர மூணு தகுடுபடி ஆகிப்போச்சு உடன். அதனால் நம்ம ஆளுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதனால வேடுருவாகி நின்றான். சரி, இப்படி நின்றவன் இப்பொழுது பார்க்கலாம். அப்ப மெதுவா ஒன்று செய்தாராம் நம்முடைய பெருமான். என்னன்னார், இந்த சோழனுடைய படைக்கு இந்த முன்னால் இருக்கிற இது இருக்கு பாருங்க, பாண்டியனுடைய படை கொஞ்சம் தான். நாமெல்லாம் அந்த அனுபவம் உடையவங்க. இந்த முத முத கண்ணாடி போட்டா என்ன தெரியும், எல்லாம் பெருசா தெரியும். தெரியுமில்ல, என்னது டாக்டர் சொல்லுவாரு, ஒரு வாரம் போட்டு சரியா புடும்பார். ஆமா, முதல்ல கண்ணாடி போட்டா சூட்டபிள் ஆகாது, ஏன்னா இயற்கை ஒளி ஒளி தானே. அதை மாத்தி கீத்து நீங்க போட்டுன்னு சொன்னோன்னு என்னன்னு கேட்டா வாசப்படி படியா தெரிய மாட்டேது, பள்ளமா தெரியுது, பள்ளம் மயிடா தெரியுது. தடவிட்டு போறோம், பத்து நாள் அந்த ட்ரைனிங் ஆனாதான் கண்ணாடி சரி வரும். அதனால என்ன பண்ணார், இந்த சோழன் படைக்கு இந்த கண்ணாடியை போட்டுவிட்டார். யாரு, பெருமான். பார்த்தா அங்க ஒரு குதிரையெல்லாம் 9000 குதிரையா தெரியுது, ரெண்டு யானை 20000 யானையா தெரியுது. ஏ அம்மா இவ்வளவு படையா அப்படின்னு பாருங்க, என்ன கண்ணாடி வேலை செய்து பத்தீங்களா. அந்த மாதிரி போட்டவொடனே எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் 1, 10, 100, 1000 தெரியுது. அதுலயே கொஞ்சம் அசந்தான், கொஞ்சம் அசந்தான், அசந்தா. என்னாச்சுன்னா ரொம்ப அருமையான வரலாறு, ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் அதை ரொம்ப அருமையா பேச சொல்றாரு. சீரி 1000 பகரிக்கோர் சேவகன் வந்தான், வந்தேன் என்ன கூறினான் எதிர்த்தான். வெள்ளி குன்றவன் 10, 100 மாறிலா பறிக்கு மட்டோர் பயவன் நீ அன்றோ. என்னில் ஈரிலா பறிக்கும் ஒற்றை சேவகன் யானியே என்றான். சோழன் நேரே வந்தான், வந்தவனே 1000 யானைக்கு ஒரு ஆளா நான் இருக்கிற ஆளு அப்படின்னு சொன்னார். லட்சம் யானைக்கு ஒரு ஆளா இருக்கிற ஆளு நான். அப்படி ரெண்டு பேரும் சோழனும் இப்பொழுது நம்முடைய வந்த பெருமானும் ரெண்டு பேரும் அப்படி மோதல் ஏற்படுது. அந்த நேரத்துல என்ற சொல்லிடியேரன்ன இரு சேவி துளைப்ப கேட்டு நின்றவன் எதிரே மின்னு நீட்டி செல் மேகம் போல சென்று வேல் வளர்ந்திரித்து செய்யத்தனன் அதிர்த்து சீர வந்திரல் 110 வயப்பறி கூறுவன் அஞ்சா. அவனும் ஒரு வெள்ளெடுத்தான், இவர் ஒரு வெள்ளெடுத்தாராம். இது விட்ட மாத்திரத்துல இந்த படையும் வேற எல்லாம் 100க்கு 100 தெரியுதா. இந்த வாயினால பேச்சு வரும்போது நீ வந்து 1000 யானைக்கு ஒருத்தனா இல்ல 100000 யானைக்கு ஒருத்தன்னு சொன்ன உடனே இந்த பேச்சும் சரி இந்த காட்டுகிற உருவம் பார்த்தவன கொஞ்சம் பயந்துட்டான். பயந்த பயந்ததுதான் போர்ல மட்டும், அந்த பயப்படாத பயம் வராத வரைக்கும் அந்த வெற்றி வரும். அச்சம் வந்துட்டு தொலைஞ்சது, அதனால அச்சம் வந்தது. இந்த அச்சம் வந்த உடனே மெதுவா என்ன செய்தார், யாமினி இந்த வேளால் இறப்பதற்கு ஐயமில்லை. பார்த்தா சரி, அப்படின்னா பாண்டியங்கிட்ட நம்ம படை ரொம்ப கம்மியான எல்லாம் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போட்டிருந்தது, அதை நம்பி வந்து தொலைச்சோம், ஆக பேப்பர் நம்பப்படாதுன்னு தெரியுது இல்லைங்களா. அதனால எனவே நம்ம நம்பி வந்துட்டோம், பார்த்தா படை இவ்வளவு பெருசா இருக்கேன் சரின்னு பாருன்னு. உடனே இந்த நேரத்தில் பாண்டியனுக்கு எழுச்சி வந்தது, எழுச்சி வந்தது, எழுச்சி வந்தா உடனே துரத்தனான் சோழனை. அவன் ஓட, பாண்டியன் துரத்த அவன் ஓட, இவன் ஓட, அப்படி ஓட ஓடி அவங்க ரெண்டு பேரும் போகும்போது இங்க வேடுவராக இருந்த பெருமான் மறைஞ்சுட்டான். மின்னன யார் வந்த வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் இருக்க மாட்டேன், மறைஞ்சிட்டாரு. இது எப்படியோ சோழன் பார்த்துட்டான். அந்த ஒரு ஆள் தான் ரொம்ப தெம்பா இருந்தாலும் அந்த ஆளுக்கான இவன் துரத்திட்டு வரான்னு பார்த்தவனே இவன் கிடக்குறான் தான் திரும்ப திருப்பினான். திருப்பினா இவன் மயந்துட்டான். யாரு? பாண்டியன். இவன் அவன் துரத்த இவன் வர, இதுவோ மதுரை எல்லை, நகராட்சி உங்களை வரவேற்கிறது, வணக்கம் நன்றின்னு அந்த இடம் வந்துட்டு. அந்த இடத்துல பெரிய மடு, அந்த மடுவில் பாண்டியன் பொத்துன்னு விழுந்தான். இவனை துரத்திட்டு வந்த சோழனும் பொத்துன்னு கீழே விழுந்தான். இந்த விழுந்தது ரெண்டு பேரமானாலும் நம்முடைய பெருமான் சொக்கநாத பெருமான் என்ன சொல்லியிருக்கார், உன்னை கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால மடுவுனா மட்டும் என்ன, அங்கேயும் தாங்கினார், தாங்கி நின்று பாண்டியனுக்கு அவனை காப்பாற்றினார். சோழன் மடிவில் சென்றவன் சென்று கொண்டே இருக்கிறான். உடனே வந்தான் பாண்டியன். பெருமானை எப்படி செஞ்சிருப்பான், படைபலம் இல்லாமல் ஆனால் அவனுடைய அருள் வலிமை உண்டே துணையாக இருந்து என்னை காப்பாற்றினியப்பா என்று சொல்லி பெருமானுக்கு நிறைந்த அல்லவா வழிபாடெல்லாம் செய்து, சிறப்பான வழிபாடெல்லாம் செய்து பாண்டி நாட்டை மிக அருமையாக காத்தார் என்பதுதான் சோழனை மடிவில் வீட்டிய படலம் என்பது சொன்னார். வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு, இதில் இவர் கொஞ்சம் முன்னே முன்னையும் அமைத்தார். அந்த அமைப்பு தான் மிக அருமையான. இப்படி ஆகவே வலிமையோ படைபலமோ பொருள் வளமோ மற்ற இவையும் இறைவனுடைய திருவருள் வலிமைக்கு இலக்காகாது. அந்த வலிமை இருக்குமானால் இந்த வலிமையெல்லாம் சாதாரண, ஏன்னா ஒரு தனி நபர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க முடியுமா? எதிர்த்தார. நாம் யாருக்கும் கூடியல்லோ. இந்த ஒரு பல்லவன் அல்லப்பா, இந்த பல்லவன், இவன் வேற யாராவது துணை சேர்த்துக்கிட்டு, இன்னொரு சோழன், இன்னொரு பாண்டியன், இன்னொரு சேரன், யார் யாருக்கும் கூடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த மனுஷன் என்ன இருந்தது, வயசு என்ன, வயசு என்ன, 60 வயசு மேல, 60 வயசுக்கு மேல இவ்வளவு போட்டு போடுறாரு. என்ன எப்படி சாமி அந்த வலிமை வந்தது? தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன், நச்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே, நாம் என்றும் மீளாளாய் ஒய்மலர்ச்சே அடியினையே குறுகினோமே. பெருமானுடைய திருவடி பலம் இருக்கிறது, அதனால் இந்த பல்லவன் என்னையா, நாம் யாருக்கும் குடியல்லோ என்று பேசினார். இதுதான் பாரதியாருடைய பாட்டுக்கு இலக்காயிட்டு அடிக்கடி நான் சொல்லிட்டு வருவேன். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம்னாரே, யாருக்கும் குடியல்லோம் என்றது 7ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு எவர்க்கும் இனி அடிமை செய்வோம். என்ன சாமி உனக்கு அவ்வளவு பலம்னாரு, பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னார். அது யார் தந்த பிச்சை? அப்புறம் சுவாமிகள் தந்த பிச்சை சொல்ல மாட்டான் பாரதியார் விழாவில். இதெல்லாம் ஆன்மீகம் கலக்கப்படாது, கலந்த ஜன்னி பிறந்துடும், ஜன்னி பிறந்தோம். ஆனா பாரதியாருக்கு ஆன்மீகம் கலந்தவன் இல்லைன்னா காக்கை செருகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதான். காக்கை செருகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா. காக்காய பார்த்தா கூட சொல்றேன், அந்த ரெண்டு ரெக்கையும் பார்த்தா அராராராரா நாராயண் 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 என்று சொல்கிறவர்கள். இவங்களுக்கு அந்த உடன்பாடு இல்லையே தவிர இந்த பதியம் தான் அவருக்கு அந்த நல்ல உணர்ச்சி. ஓமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச்சே அடியினையே குறுகினோம் அதலால் நாம் யாருக்கும் குடியல். அதுபோல பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வதலால் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்தோம். அப்படியே இந்த பாட்டினுடைய அமைப்பு சுவடு. இப்படிப்பட்ட திருவருள் வலிமை என்ற ஒன்று இருக்குமானால் எந்த வலிமையும் அதற்கு நிகரல்ல, அதுவே வெல்லும் என்று சொல்லி, அதனால் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்றும் அறநாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. இந்த வையகம் துயர் நின்றும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் எங்கும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் அறநாமமே சூழ்க. அப்ப அறநாமம்தான் எல்லாவற்றையும் காக்கும். அந்த வகையில் தான் சோழனை மடிவில் வீட்டி பாண்டியனுக்கு வெற்றி கொடுத்து சொக்கநாத பெருமான் ஆட்கொண்டார் என்ற அருமையான வரலாறை நாம் இன்று சிந்திக்க முடிந்தது என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்தேன்.